Let's turn to Exodus in chapter 39.
Yathragamam 39th adhigaram.
In Exodus 39 we read how God instructed Moses to build his house.
Thammudaiya veettai kattumbadiyaga devan eppadi Moseykku aalosanai koduthar endru nam inge paarkrom.
And there's a lesson we can learn there for ourselves.
நமக்கென்று ஒரு பாடத்தை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும்.
You know, the cleverer we are, the more ideas we have as to how we should do God's work.
எந்த அளவுக்கு அதிகமாய் நாம் அறிவுள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாய் தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கு பலவிதமான உத்திகள் நமக்கு உதிக்கும்.
We saw that God told Moses, I want you to build a house for me to dwell.
நான் வாசமான எனக்கு ஒரு வாசஸ்தலத்தினை கட்ட வேண்டும் என்று மோசேக்கு தேவன் சொன்னார்.
And in the book of Exodus we have about 14 or 15 chapters describing how that Old Testament tabernacle was built.
பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரமானது எப்படி கட்டப்பட்டது என்பதை விளக்குவதற்கு 14 15 அதிகாரங்கள் இந்த யாத்ராம புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
Now we are not going to build a tabernacle today.
இன்றைக்கு நாம் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதில்லை.
But that is written there for us to learn certain principles.
சில கோட்பாடுகளை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இவைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது.
Principles by which we must build our life.
நம்முடைய வாழ்க்கையை கட்டக்கூடிய கோட்பாடுகள்.
What are the three houses?
நான் குறிப்பிட்ட மூன்று வீடுகள் என்னென்ன?
Our personal life.
நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை.
Our family.
நம்முடைய குடும்ப வாழ்க்கை.
And the church.
நம்முடைய சபை.
And the principles which are described here are the principles by which we must build our life, our family and the church.
நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் நம்முடைய சபையும் இவ்வித கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் நாம் கட்டி எழுப்ப வேண்டும்.
And the most important principle is that we don't depend on our own understanding.
அதிலே உள்ளதன முக்கியமான ஒரு கோட்பாடு என்னவென்றால் நம்முடைய சொந்த கருத்தை சார்ந்து நாம் எதையும் செய்யக்கூடாது.
So I want you to see in Exodus 39.
யாத்ராகமம் 39th அதிகாரத்திலே நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
An expression that comes many times in chapter 39 and chapter 40.
39-40 அதிகாரங்களிலே பல இடங்களிலே வரக்கூடியதான ஒரு அறிவுரை.
And that is this expression in the last part of verse 21, just as the Lord commanded Moses.
21st வசனத்தின் கடைசி பகுதியிலே 39th அதிகாரத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே.
And if you read the rest of that chapter and chapter 40,
இந்த 39th அதிகாரத்தின் மீதியுள்ள பகுதியையும் 40th அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால்,
so many times you find that,
பல சமயங்களிலே இப்படிப்பட்ட வாசகம் வருகிறதை நீங்கள் பார்க்கலாம்.
Verse 26,
26th அதிகாரம் வசனம்,
29,
29th வசனம்,
31,
31st வசனம்,
32,
32nd வசனம்,
and again in 43,
43rd வசனம்,
and chapter 40,
40th அதிகாரத்திலே
we read in verse 16,
16th வசனம்,
thus Moses did according to all the Lord had commanded him.
கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான்.
And again in verse 19,
19th vasanam,
21,
21st vasanam,
23,
23rd vasanam, 25th vasanam,
27th,
29th, 29th vasanam,
32, and then it says like this, verse 33, Moses finished the work.
இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான் என்று 33rd வசனத்திலே வாசிக்கிறோம்.
Why has the Lord repeated that little expression 14 15 times? As the Lord commanded Moses, as the Lord commanded, as the Lord commanded.
கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே என்ற வாசகம் கிட்டத்தட்ட 14-15 முறைகள் மீண்டும் மீண்டுமாய் ஆவியானவர் இங்கே போட்டிருப்பதற்கு என்ன காரணம்?
Was Moses such a stupid person that he had to be told all these little things?
சிறு காரியங்களை கற்பித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு மோசே புத்தியனமானவனா இருந்தாரா?
Moses was a very very clever person.
மோசே மிகவும் புத்தியுள்ள ஒரு மனிதனா இருந்தார்.
In those days Egypt was the most advanced country in the world.
அந்த நாட்களிலே எகிப்து தேசம் தான் மிகவும் முன்னேறிய ஒரு தேசமாய் இருந்தது.
They had the best colleges.
சிறந்த கல்லூரிகள் இருந்த இடம்.
And Moses was a very educated person.
மோசே மிகவும் நன்றாக கற்று தேர்ந்த ஒரு மனிதர்.
And if God had told Moses, go and build my house.
நீ போய் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டு என்று மாத்திரம் சொல்லி இருந்தால் போதும்.
Moses would have planned the whole thing with his brilliant mind.
தன்னுடைய அறிவு சிறந்த மனதை பயன்படுத்தி மிகவும் நேர்த்தியான ஒரு வீட்டை கட்டி இருந்திருப்பார்.
But the Lord told Moses, you are not going to build it according to your plan.
உன்னுடைய திட்டத்தின்படி நீ எனக்கு ஒரு வீட்டை கட்ட மாட்டாய்.
You must build it like I tell you.
நான் உனக்கு சொல்வது போல தான் நீ எனக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
You know, when we look around at the churches today,
இன்றைக்கு நம்மை சுற்றியுள்ள சபைகளை நாம் கண்ணேறிட்டு பார்த்தால்,
this is the area where all the churches have failed.
கிட்டத்தட்ட எல்லா சபைகளும் தவறி போன ஒரு பகுதி இருக்குமேயானால் இந்த பகுதியில் தான்.
They don't do it exactly as the Lord commanded.
தேவன் கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்கிறதில்லை.
God has given us his word in the New Testament how to build his house.
புதிய ஏற்பாட்டிலே தம்முடைய வீட்டை கட்டும்படியாய் அறிவுரைகளை புதிய ஏற்பாட்டு புத்தகங்களிலே கொடுத்திருக்கிறார்.
See, the Bible says when Jesus was sent to this earth,
இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட பொழுது,
God had a particular plan for him.
அவருக்கென்று தேவன் ஒரு தனித்துவம் வாய்ந்த திட்டத்தை வைத்திருந்தார்.
Everything in Jesus' life was exactly according to God's plan.
இயேசுவின் வாழ்க்கையில் நடந்தேறிய ஒவ்வொரு சம்பவமும் தேவனுடைய திட்டத்திற்கு ஏற்றதாகவே இருந்தது.
And he never did anything which is outside his father's will.
தன்னுடைய தகப்பனுடைய சித்தத்துக்கு புறம்பான ஒரு காரியத்தையும் அவர் செய்யாதிருந்தார்.
That's why he was so eager to find out, Father, what is your will?
ஆகவே தான் பிதாவே இந்த காரியத்தில் நம்முடைய சித்தம் என்ன என்பதை கண்டுபிடிப்பதில் அவ்வளவாய் அவர் கருத்துள்ளவராய் இருந்தார்.
Sometimes he would pray for a long time.
சில சமயங்களிலே நீண்ட நேரம் அவர் ஜெபிப்பார்.
And not do anything till God had shown him his will.
தேவன் தமக்கு காண்பிக்கும் வரை ஒன்றுமே செய்யாமல் அவர் காத்திருந்திருக்கிறார்.
That's why his life was so beautiful.
ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையானது மிகவும் சிறந்த ஒரு வாழ்க்கையாய் இருந்தது.
So what is the principle?
என்ன கோட்பாடு?
Just as the Lord commanded.
மோசே கற்பித்தபடியே அல்லது கட்டளையிட்டபடியே
everything,
எல்லா காரியமும்,
the curtains around the tabernacle,
ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி உள்ளதன திரைச்சீலை,
as the Lord commanded,
கர்த்தர் கற்பித்தபடியே,
the wooden poles,
அங்கே உள்ளதன மர தூண்கள்,
as same size as the Lord commanded,
கர்த்தர் கட்டளையிட்டபடியே அதே அளவிலே செய்யப்பட வேண்டும்,
and the leg, the cups under which the legs stood in the ground,
அந்த மர தூண் கீழே நின்ற அந்த கிண்ணிகள்,
as the Lord commanded,
கர்த்தர் கட்டளையிட்டபடியே.
Why is it like this?
ஏன் இப்படி இருக்கிறது?
There is a verse in Isaiah 55 which is very important for us to understand.
நாம் விளங்கிக்கொள்ள மிக முக்கியமான ஒரு வசனமானது ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது.
You must know this verse, Isaiah 55 verse 8 and 9.
ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8 9 வசனங்களை நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும்.
God says, my ways are not your ways.
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல என்று சொல்கிறார்.
My thoughts are not your thoughts means the way I think is not the way you think.
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று சொல்லும் பொழுது நான் நினைக்கிற விதமாய் நீங்கள் நினைப்பதில்லை என்பதுதான் அர்த்தம்.
As human beings we think in a particular way.
மனுஷர்களாய் இருக்கிற நாம் ஒரு குறிப்பிட்ட ரீதியிலே சிந்திக்கிறோம்.
God says I don't think like that.
நான் அதே விதமாக சிந்திப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார்.
So if you build a house according to your thinking that will not be according to my plan.
ஆகவே உங்களுடைய சொந்த தீர்மானத்தின்படி ஒரு வீட்டை நீங்கள் கட்டுவீர்களானால் அது என்னுடைய சித்தத்தின்படி இருக்காது என்று சொல்கிறார்.
If you go some place and you start building a church or building a family,
நீங்கள் ஒரு இடத்திற்கு போகிறீர்கள், அங்கே ஒரு குடும்பத்தை கட்டுகிறீர்கள் அல்லது ஒரு சபையை கட்டுகிறீர்கள்,
it will not be according to God's plan.
அது தேவனுடைய திட்டத்தின்படி அமையாது.
If you want to do it according to God's plan you must see his word.
நீங்கள் தேவ திட்டத்தின்படியாய் ஒன்றை கட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய வார்த்தையை பார்க்க வேண்டும்.
What does it say here?
இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
As the heaven is higher than the earth verse 9 so my ways are higher than your ways.
பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது.
You know what that means?
இதனுடைய பொருள் என்ன என்று தெரியுமா?
That means if you live your Christian life the way you think is the best way to live it.
வாழ சிறந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான் என்று சொல்லி நீங்கள் எண்ணுகிறபடி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வீர்களானால்,
and I decide I will not live like that,
நான் அப்படி வாழ மாட்டேன் என்று நான் தீர்மானித்தால்,
I will see God in his word saying how do you want me to live my life,
ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் எப்படி வாழ நீர் விரும்புகிறீர் என்று சொல்லி அவருடைய வார்த்தையிலே நான் அவரை தேடுவேன்.
Then if I do that my life will be much better than your life as heaven is above the earth.
அப்படி நான் வாழ்வேன் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையை பார்க்கலாம் என்னுடைய வாழ்க்கை பூமியை பார்க்கலாம் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும்.
If you want to live the best possible life on this earth,
இந்த பூமியிலே மிகவும் சிறந்த ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால்,
you must seek God and say, Lord, what is your will for my life?
ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை குறித்து உம்முடைய சித்தம் என்ன என்று நீங்கள் தேவனை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும்.
And let God show you his plan for your life.
தேவன் உங்கள் வாழ்க்கையை குறித்து தம்முடைய தீர்மானத்தை உங்களுக்கு அவர் காண்பிக்கட்டும்.
So many Christians don't live like that.
அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி வாழ்வதில்லை.
So many people don't build their family like that.
அநேக தங்களுடைய குடும்பத்தை இப்படி கட்டுவதில்லை.
And because they don't live their life like that or build their family like that, they have so many problems.
இப்படி தங்களுடைய வாழ்க்கையையும் குடும்பத்தையும் அமைக்காதபடியினாலே எவ்வளவோ பிரச்சனைகள் அதற்குள்ளாக காணப்படுகிறது.
You take the matter of building a family.
ஒரு குடும்பத்தை கட்டக்கூடிய ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
Whose idea was it first to make a family for man?
மனிதனுக்கென்று ஒரு குடும்பத்தை கட்ட வேண்டும், எழுப்ப வேண்டும் என்பது யாருடைய திட்டம் முதலாவதாக?
That was God's idea.
இது தேவனுடைய கருத்து.
So God's and if God made the plan, then he knows how best we can build our family.
தேவனே இந்த திட்டத்தை அவர் தீட்டினபடினாலே நாம் சிறந்து வாழ்வதற்கு என்ன வழி என்பதையும் அவரே தான் அறிந்திருக்கிறார்.
And the Bible says,
வேதம் சொல்கிறது,
that when a man gets married,
ஒரு மனிதனுக்கு திருமணமாகும் பொழுது,
it says in Genesis chapter 2,
ஆதியாகமம் 2 அதிகாரத்திலே பார்க்கிறோம்,
he must leave his attachment to his father and mother and be attached to his wife.
தகப்பன் தாய் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பை அவன் விட்டுவிட்டு தன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும் என்று 2 அதிகாரம் 24 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Now there is so clear in Genesis 2:24.
2:24 ஆதிகாமத்திலே மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
For men.
மனிதனுக்கென்று கொடுக்கப்பட்ட ஆலோசனை.
All men when they get married their attachment to the father and mother must now be towards their wife.
எந்த ஒரு மனிதனும் புருஷனும் திருமணமாகும் பொழுது தன் தகப்படியும் தாயும் விட்டு இப்பொழுது மனைவியோடு கூட ஈர்க்கப்பட்டிருக்க வேண்டும், இசைந்திருக்க வேண்டும்.
But do you think in India people follow that?
இந்திய தேசத்திலே ஜனங்கள் இதை பின்பற்றுகிறார்கள் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை.
They still remain attached to their father and mother.
அவர்கள் இன்னுமாய் தங்களுடைய பெற்றோரிடத்திலே தகப்பனிடத்திலே தாயத்தை அவர்கள் இசைந்திருக்கிறார்கள்.
I'm not saying we should not care for our father and mother.
நம்முடைய தகப்பனையும் தாயும் கவனிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை.
They cared for you when you were small. You must care for them when they are old.
நீங்கள் சிறியவர்களாக இருந்தபொழுது அவர்கள் உங்களை கவனித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு வயதாகும் பொழுது நீங்கள் அவர்களை கவனிக்க வேண்டும்.
That is proper. Jesus taught that.
இதை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இது ஒழுங்கான காரியம்.
Even when he was hanging on the cross, he was caring for his mother to provide a home for her.
சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட தன்னுடைய தாய்க்கு ஒரு வீடு வேண்டுமே என்று சொல்லி தாய்க்காக அவர் கவலைப்பட்டவர்.
Because he was the eldest son.
ஏனென்றால் இயேசுதான் மூத்த குமாரனாக இருந்தார்.
So I'm not saying you should not care for your father and mother.
ஆகவே நீங்கள் உங்களுடைய தகப்பனுக்கும் தாயையும் குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லவில்லை.
All of you who are married must care for your father and mother, men and women.
திருமணமான மனிதனாய் இருந்தாலும் சரி, புருஷனாய் இருந்தாலும் சரி, மனைவியாய் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் பெற்றோரை கவனிக்க வேண்டும்.
But
ஆனால்
when you set up your home,
உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டும் பொழுது
your attachment must be to your wife now and not to your father and mother.
உங்களுடைய ஈர்ப்பானது மனைவியின் இடத்துல தான் இருக்க வேண்டுமே ஒழிய உங்களுடைய தகப்பனிடத்திலோ தாயிடத்திலோ அந்த ஈர்ப்பு இருக்கக்கூடாது.
That is how the husband and wife become more and more one.
இப்படித்தான் கணவனும் மனைவியும் அதிகம் அதிகமாக ஒன்றாக்கப்படுகிறார்கள்.
They pray together.
ஒன்றாக சேர்ந்து ஜபிக்கிறார்கள்.
Seek God's will together.
ஒன்றாக சேர்ந்து தேவ சித்தத்தை தேடுகிறார்கள்.
That is how they can build God's house in their home.
இப்படித்தான் தேவனுடைய வீட்டை தங்களுடைய குடும்பத்திலே கட்ட முடியும்.
Otherwise what we see in many Indian homes,
இல்லாவிட்டால் நம்ம அநேக இந்திய குடும்பங்களில் எதை பார்க்கிறோம்,
is where the husband and wife never pray together or discuss anything spiritual together.
கணவனும் மனைவியும் ஆவிக்குரிய காரியங்களை கலந்து உரையாடுவது கிடையாது, ஒன்றாக சேர்ந்து ஜெபிப்பது கிடையாது.
Just like in the world,
உலகத்தாரை போலவே இருக்கிறார்கள்.
The wife is only just to cook the food or look after the children.
மனைவியினுடைய வேலை சமையல் செய்வது, பிள்ளைகளை பராமரிப்பது.
It's not the house of God.
அது தேவனுடைய வீடு அல்ல.
That's just like a worldly home.
அது உலக குடும்பம்.
Because in the worldly homes also the wife takes care of the house and the children.
உலக குடும்பங்களை பாருங்களேன், அங்கேயும் கூட மனைவி பிள்ளைகளை கவனிக்கிறாள்.
In what way is your home to be different from their home?
அவருடைய வீட்டை காட்டிலும் உங்களுடைய குடும்பமானது வீடானது எப்படி வித்தியாசமாக இருக்க வேண்டும்?
In that you treat your wife as an equal partner with whom you can pray together.
மனைவியை தன்னோடு கூட சமமான ஒரு துணையாக நடத்தி அவளோடு கூட ஜெபிக்கிறவளா இருக்க வேண்டும்.
That is God's way.
இது தேவனுடைய வழி.
It's not man's way.
இது மனிதனுடைய வழி அல்ல.
God says my ways are not your ways.
என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார்.
And do you know brothers why many times When you pray, God does not answer your prayer.
சகோதரர்களே, அநேக சமயங்களிலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பது கிடையாது என்று தெரியுமா?
See 1 Peter chapter 3.
1 பேதுரு 3 அதிகாரம்
and verse 7.
7 வசனம்.
1 Peter 3 7 it says.
1 பேதுரு 3 அதிகாரம் 7 வசனத்திலே பார்க்கிறோம்.
Husbands, live with your wife in an understanding way as with a weaker vessel. Because she is a woman, grant her honor as a fellow heir of the grace of life, so that your prayers may not be hindered.
அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவருடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்.
You know, that is God's plan.
இதுதான் தேவனுடைய திட்டம்.
Just like we read in Exodus 39, Moses built as the Lord commanded him.
யாத்ராகமம் 39 அதிகாரத்தின் நாம் வாசித்தோம் அல்லவா, மோசே தனக்கு கற்பித்தபடி எல்லாம் தேவன் கற்பித்தபடியே செய்தார் என்றார்.
15 or 20 times it comes.
15 20 முறைகள் அது வருகிறது.
As the Lord commanded.
மோசே தனக்கு கற்பித்தபடியே.
Another small thing, as the Lord commanded.
தேவன் தனக்கு கற்பித்தபடியே.
Can you say that you're building your home as the Lord commanded, as the Lord commanded, as the Lord commanded in every detail?
உங்களுடைய குடும்பமாகி அந்த கட்டடத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே கற்பித்தபடியே நீங்கள் கட்டுகிறீர்கள் என்று சொல்ல முடியுமா?
You know what happened in that Old Testament when Moses did as the Lord commanded?
கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி செய்தபொழுது என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? பழைய ஏற்பாட்டிலே
see Exodus 40.
யாத்ராகமம் 40 அதிகாரத்துக்கு வாருங்கள்.
When Moses did exactly as the Lord commanded,
கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே மோசே அதை கட்டி முடித்த பொழுது,
finish the work,
அந்த வேலையை முடித்த பொழுது,
it says here in Exodus 40:34, the glory of the Lord came and filled the tabernacle.
யாத்ராகமம் 40 அதிகாரம் 34 வசனத்திலே கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று என்று வாசிக்கிறோம்.
And the people could not enter because the glory of the Lord filled the tabernacle.
கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினாலே ஜனங்கள் அதுக்குள்ளாக பிரவேசிக்க கூடாமல் இருந்தது.
You know, that's what we desire in our home.
நம்முடைய குடும்பங்களிலே இதைத்தான் நாம் வாஞ்சிக்கிறோம்.
If you ask me what I desire for my home,
என்னுடைய குடும்பத்திற்கு நான் என்ன வாஞ்சிக்கிறேன் என்று நீ கேட்டால்,
I don't desire that my home should have fancy curtains and fancy carpets and
என்னுடைய வீட்டிலே நல்ல ஜமுக்காளங்கள், நல்ல கதவு ஜன்னல்களுக்கு திரைகள் இதெல்லாம் நான் விரும்புவதில்லை.
I want the glory of the Lord to fill my house.
தேவனுடைய மகிமை என் வீட்டை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன்.
That everybody who comes to my house,
என்னுடைய வீட்டிற்கு வருகிற ஒவ்வொருவரும்,
will sense God is here.
இங்கே கர்த்தர் இருக்கிறார் என்பதை உணர வேண்டும்.
That Jesus lives in this house.
இயேசு இந்த குடும்பத்திலே வசிக்கிறார் என்பதை உணர வேண்டும்.
All of you who are married,
திருமணமாய் இருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் இருக்கிறவர்களே,
you must pray this for your home.
உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் இந்த ஜெபத்தை செய்ய வேண்டும்.
Lord,
ஆண்டவரே,
I want a home where the glory of God fills my home.
கர்த்தருடைய மகிமை நிரப்புகிற ஒரு குடும்பத்தை நான் கட்ட வேண்டும் ஐயா.
That is the house I want to see.
இந்த குடும்பத்தை தான் ஆண்டவரே நான் பார்க்க விரும்புகிறேன். இந்த வீட்டை பார்க்க விரும்புகிறேன்.
Everybody who comes to my house,
என்னுடைய குடும்பத்திற்கு வருகிறவர்கள் யாராய் இருந்தாலும்,
must sense,
அவர் உணர வேண்டும்,
that Jesus is here.
இயேசு இங்கே இருக்கிறார் என்பதை உணர வேண்டும்.
They must have peace when they come to my house.
என்னுடைய வீட்டிற்கு வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு சமாதானம் இருக்க வேண்டும்.
They must be blessed when they come to my house.
என்னுடைய குடும்பத்திற்கு வரும்பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்.
Nobody should go away from my house discouraged.
என்னுடைய குடும்பத்திற்கு வந்து செல்லுகிறவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்கள் அதரியப்பட்டு சோர்வடைந்து செல்லக்கூடாது.
If they come to my house discouraged, they must go away encouraged.
சோர்வடைந்தவர்களாய் என் வீட்டிற்கு வரும்பொழுது அவர்கள் உற்சாகப்பட்டவர்களாய் கடந்து செல்ல வேண்டும்.
If they come to my house hungry, they must go away with their stomachs filled.
பசியோடு கூட என் வீட்டுக்கு வருகிறவர்களாய் இருந்தால் வயிறு நிரம்பினவர்களாய் என் வீட்டை விட்டு கடந்து செல்ல வேண்டும்.
That is how Jesus is.
இப்படி தான் இயேசு இருக்கிறார்.
When Jesus is in a house, he will never leave a person without blessing him.
இயேசு ஒரு வீட்டிலே இருந்தால் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்காமல் வெளியே விட மாட்டார்.
Anybody who came to Jesus got blessed.
இயேசுவினிடத்திலே வந்த யாரா இருந்தாலும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்.
You know, if you build your house exactly like the Lord has said in his word,
தேவன் தம்முடைய வார்த்தையிலே சொன்ன அதே விதமாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை கட்டுவீர்களானால்,
like Moses built the tabernacle,
மோசே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினது போல,
your house will be like that. The glory of God will fill your house.
உங்களுடைய குடும்பம் அப்படி இருக்கும். கர்த்தருடைய மகிமை உங்கள் குடும்பத்தை நிரப்பும்.
You must bring up your children the way God's word says you must.
தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது போல நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும்.
That's why it's important to read the Bible.
ஆகவே தான் வேதத்தை வாசிப்பது மிக முக்கியமானது.
So I told you the first thing is in relation to your parents.
நான் சொன்னது போல முதலாவது காரியம் உங்கள் பெற்றோரோடு உங்களுக்குள்ள உறவு.
You know, when you get married,
உங்களுக்கு திருமணம் ஆகும் பொழுது,
you must say now till now my attachment to my father and mother.
இதுவரை நான் என்னுடைய தகப்பனார் தாயாரோடு கூட நான் நேசிக்கப்பட்டிருந்தேன்.
Now
இப்பொழுது
I still love them.
இன்னுமா நான் அவர்களை நேசிக்கிறேன்.
Respect them.
இன்னுமா நான் அவர்களை மதிக்கிறேன்.
Care for them.
அவர்களுக்காக கரிசனி உள்ளவனாக இருக்கிறேன்.
If they are in financial need, I will help them financially.
பொருளாதார தேவையில் இருந்தால் நான் அவர்களுக்கு பொருளாதார ரீதியில் உதவி செய்வேன்.
Any need they have, I'm glad to help them.
அவர்களுக்கு என்ன தேவையான தேவையா இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன்.
But I'm not attached to them now. I'm attached to my wife.
ஆனால் இப்பொழுது என்னுடைய தாப்புனாரோடு கூட தாயாரோடு கூட இசைக்கப்படவில்லை. நான் என் மனைவியோடு கூட இசைந்திருக்கிறேன்.
That's very important.
இது மிகவும் முக்கியமானது.
That is God's law.
இதுதான் தேவனுடைய பிரமாணம்.
And if you do exactly as the Lord commanded, the glory of God will fill your house.
தேவன் கட்டளையிட்டபடியே நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய மகிமை உங்களுடைய குடும்பத்தை நிரப்பும்.
But if you don't do as God commands,
தேவன் கட்டளையிட்டபடி நீங்கள் செய்யவில்லை
என்றால், even after your marriage,
திருமணமானவர்கள் கூட,
you're still always attached to your parents and not to your marriage partner.
திருமணமான உங்கள் வாழ்க்கை துணையோடு கூட நீங்கள் இசைந்து கொள்ளாமல் நீங்கள் இன்னுமாய் பெற்றோரோடு கூடவே அவர்கள் சொல்வதையே கேட்டுக்கொண்டே நடப்பீர்கள் என்று சொன்னால்,
I can tell you, you'll have problems in your house.
உங்களுடைய குடும்பத்திலே கண்டிப்பாக பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Violating God's laws.
ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய விதிமுறைகளை மீறுகிறீர்கள்.
See, there are certain things in Indian culture which are against the word of God.
இந்திய கலாச்சாரத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான பல காரியங்கள் காணப்படுகிறது.
You see, in Indian culture, for example, some people go and touch another person's feet.
இந்திய கலாச்சாரத்திலே ஒருவர் இன்னொருவருடைய காலிலே போய் விழுவார்கள், காலை தொட்டு கும்பிடுவார்கள்.
That is like a worship.
அது அவர்களை ஆராதிப்பது போல.
We don't worship anybody.
நாம் யாரையும் பணிந்து கொள்வதில்லை.
We respect a person.
நாம் ஒருவரை மதிக்கிறோம்.
We don't go and touch somebody's feet.
ஆனால் ஒருவருடைய காலை போய் தொட்டு கும்பிடுவதில்லை.
In the Bible you read only people touched only Jesus' feet. No.
வேதத்திலே நாம் பார்க்கிறது என்ன? இயேசுவுடைய பாதங்களை தான் தொட்டதாக நாம் வாசிக்கிறோம்.
When Cornelius came to touch Peter's feet, Peter said, "Get up, don't."
கொர்நேலியு பேதுருடைய காலிலே வந்த பொழுது கொர்நேலியு பேதுரு பிடித்து தூக்கி விட்டார்.
Even when John went to touch an angel's feet, the angel said, "Get up, only worship God."
யோவான் தூதனுடைய காலிலே விழ போன பொழுது தூதன்
இந்திய
கலாச்சாரத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான காரியங்கள் பல காணப்படுகிறது.
So you got to follow the word of God, not Indian culture.
நீங்கள் இந்திய கலாச்சாரத்தை அல்ல தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டும்.
In Indian culture, people don't get detached from their parents.
இந்திய கலாச்சாரத்திலே ஜனங்கள் பெற்றோருடைய இருப்பிலிருந்து விலகுவதில்லை.
They don't get attached to their wife.
மனைவியோடு கூட இசைந்திருப்பதில்லை.
That's why there are so many unhappy marriages.
ஆகவே தான் சந்தோஷமற்ற எவ்வளவோ திருமணங்களை நாம் பார்க்கிறோம்.
That's why our children don't grow up in the way
they should. ஆகவே தான் நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டிய விதத்திலே வளராமல் இருக்கிறார்கள்.
So we have to change these things in our generation.
நம்முடைய சந்ததியிலாவது இந்த காரியங்களை நாம் மாற்ற வேண்டும்.
I am an Indian.
நான் ஒரு இந்தியன்.
But I am first a Christian.
ஆனால் முதலாவதாக நான் பிரதானமாக கிறிஸ்தவன்.
And second I am an Indian.
இரண்டாவது தான் நான் இந்தியன்.
That is, I always remember that I am a Christian first.
நான் எப்பொழுதே முதலாவது நான் கிறிஸ்தவன், இரண்டாவது தான் இந்தியன் என்பதை நினைவூர்ந்து கொண்டிருக்கிறேன்.
That is why my fellowship is first of all with Christians.
ஆகவே தான் முதலாவதாக என்னுடைய ஐக்கியமானது கிறிஸ்தவர்களோடு கூட இருக்கிறது.
Why?
ஏன்?
Because India is not my God, Jesus Christ is my God.
இந்தியா என்னுடைய தெய்வம் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வம்.
And so I do what God's word says.
ஆகவே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நான் செய்கிறேன்.
Here is another thing.
இங்கே இன்னொரு காரியம்
பார்க்கிறோம். We saw in 1 Peter 3:7.
1 பேதுரு 3:7 நாம் பார்க்கிறோம்.
That a husband must always remember, my wife is a weaker vessel.
ஒரு புருஷன் என்னுடைய மனைவி பலவீனமான பாண்டமாய் இருக்கிறாள் என்பதை எப்பொழுதே நினைவுகூர்ந்திருக்க வேண்டும்.
Do you recognize that?
நீங்கள் அதை அறிந்து கொண்டீர்களா?
That my wife is a weaker vessel.
என்னுடைய மனைவி பலவீனமான பாண்டம்.
I must not think that she is as strong as me.
என்னைப் போலவே அவளும் வலிமையுள்ளவள் என்று நான் எண்ண கூடாது.
If I can lift 30 kilos.
நான் 30 கிலோவை தூக்குவேன்.
She may not be able to lift 30 kilos.
என்னுடைய மனைவிக்கு 30 கிலோ தூக்க முடியாது.
It's not because I am more spiritual.
நான் அதிக ஆவிக்குரியனாக இருக்கிறபடினாலே அல்ல.
Because I am a man.
நான் ஒரு ஆணாக இருக்கிறபடினாலே, புருஷனாக இருக்கிறபடினாலே.
Everything in life.
வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமும்
you must recognize she is a weaker vessel.
அவள் பலவீனமான பாண்டம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
I am stronger.
நான் வலிமையானவன்.
And so I can bear so many things which she can't bear.
ஆகவே அவளால் தாங்கிக் கொள்ள முடியாத பல காரியங்களை நான் தாங்கிக் கொள்ள முடியும்.
I must understand that it says here.
இந்த வேதத்தில் இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
I must think I am a stronger person.
எப்பொழுதே நான் ஒரு வலிமையுள்ளவன் என்பதை எண்ண வேண்டும்.
I must treat her with gentleness because she is a weaker vessel.
அவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடினாலே நான் மிகவும் மிருதுவாக சாதுவாக நடத்த வேண்டும்.
And I must give her honor, it says in this verse.
இந்த வசனத்திலே அவளுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம்.
As a equal heir in the grace of life.
நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரிக்கிற காரியத்திலே நான் அவளோடு கூட சமமாக இருக்கிறேன் என்பது என்ன
வேண்டும்? Heir means like a king and a queen are sitting on a throne.
ஒரு அரசனும் அரசியும் ராஜாவும் ராணியும் ஒரே சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பது போல அதுதான் சுதந்திரவாளி என்று சொல்கிறோம்.
You may be the king.
நீங்கள் வேண்டுமானால் ராஜாவா இருக்கலாம்.
That's all right.
அது சரிதான்.
But if you want to be the king in your house,
உன்னை வீட்டிலே நீங்கள் ராஜாவாக இருக்க வேண்டுமானால்,
you must treat your wife like a queen.
உன்னை மனைவியை ராணியை போல நடத்துங்கள், நீங்கள் ராஜாவாகி விட முடியும்.
If you treat your wife like a queen, then you'll be the king.
மனைவியை ராணியை போல நடத்தால் நீங்கள் தான் ராஜா.
So you know, sometimes husbands call their wives all types of bad names.
சில சமயத்திலே சில புருஷன்மார்கள் மனைவி என்னெல்லாம் பேரை சொல்லி கூப்பிடுவார்கள்.
We had a neighbor who used to always shout at his wife saying, you're like a fisherwoman.
எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே ஒரு இருந்தார்கள், எப்பொழுதுமே அவர் கோபம் வந்து விட்டால் மீன்காரியை போல இருக்கிறேன்னு சொல்லி திட்டுவாரா மனைவியை.
சோ ஐ டோன்ட் நோ வாட் ஷீ இஸ் எ ஃபிஷர்வுமன் மீன்ஸ் ஹஸ்பண்ட் இஸ் ஃபிஷர்மேன் ஓன்லி, வாட் எல்ஸ்.
மனைவி மீன்காரி என்று சொன்னால் கணவன் மீன்காரன், அவ்வளவுதானே.
இட்ஸ் ஆல் மேக்கிங் ஃபன் லைக் தட்.
இப்படி எல்லாம் கிண்டல் செய்வது.
பட் டெல் யுவர் வைஃப் யுவர் எ குயின்.
மனைவி பார்த்து சொல்லுங்கள், நீ ஒரு ராணி.
பிகாஸ் ஐ அம் தி கிங்.
நான் ராஜா.
You want to be the king in your house?
நீங்கள் வீட்டிலே ராஜாவா இருக்க வேண்டுமா?
I think all of us want to be the king in our house.
நம்ம எல்லாரும் வீட்டிலே ராஜாவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்.
Very simple. Make your wife the queen.
ஆம், மனைவியை ராணியாய் மாற்றி விடுங்கள்.
She may be a weaker vessel.
அவள் பலவீனமான பாண்டமாக இருக்கலாம்.
You are the man of God.
நீங்கள் தேவ மனிதன்.
And as you must be an example in your house.
உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும்.
If you don't do that.
நீங்கள் இதை செய்யாத பட்சத்தில்.
It says in this verse.
இந்த வசனத்திலே பார்க்கிறோம்.
God will not listen to your prayer.
தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார்.
Do you know that?
உங்களுக்கு தெரியுமா?
How many of you know that if you don't treat your wife as an equal person giving honor, God will not listen to your prayer.
உங்கள் மனைவியை உங்களை போல அதே கனத்தோடு கூட நடத்தவில்லை என்று சொன்னால் உங்கள் ஜெபங்களுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார்.
I believe that many of your prayers are not being heard by God or answered because you don't obey this verse.
உங்களிலே அநேகருடைய ஜெபங்களை தேவன் செவி கொடுக்கவில்லை, ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள்.
You treat your wife like a slave or a servant.
உங்களுடைய மனைவியை வேலைக்காரியை போல அல்லது அடிமையை போல நடத்துகிறீர்கள்.
That's not God's house.
அது தேவனுடைய வீடு அல்ல.
No.
இல்லை.
That is an Indian house.
அது இந்திய வீடு.
It's not a Christian house.
அது ஒரு கிறிஸ்தவ வீடு அல்ல.
It's not God's house.
அது தேவனுடைய வீடு அல்ல.
I know in many Indian houses the woman is like a slave.
அநேக இந்திய குடும்பங்களிலே நான் பார்த்திருக்கிறது என்னவென்றால் மனைவியானவள் அடிமையைப் போல தான் நடத்தப்படுகிறாள்.
Your house is an Indian house.
உங்களுடைய வீடு இந்திய வீடு.
The glory of God will not come to an Indian.
அப்படியானால் தேவனுடைய மகிமையானது இந்திய வீடுகளிலே வருவதில்லை.
It'll come to God's house.
தேவனுடைய வீட்டிலே தேவனுடைய மகிமை வந்து தங்கும்.
We are Indians but we are Christians first.
நாம் இந்தியர்கள் தான், ஆனால் முதலாவது பிரதானமாக நாம் கிறிஸ்தவர்கள்.
I am not ashamed to say that.
அதை சொல்வதற்கு நான் வெட்கப்படுவதில்லை.
Because my God is not my country.
என்னுடைய தெய்வம் என்னுடைய நாடு அல்ல.
My God is the one who created me.
என்னுடைய தெய்வம் என்னை சிருஷ்டித்தவர்.
The God and Father of our Lord Jesus Christ.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கர்த்தரும் பிதாவுமானவர் தான் என் தெய்வம்.
And I obey his word.
அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்.
I will not treat my wife like a slave.
என்னுடைய மனைவியை அடிமையைப் போல நடத்த மாட்டேன்.
I will say she is a queen and I am the king.
அவள் ஒரு ராணி, நான் ஒரு ராஜா என்று சொல்வேன்.
And then what will happen?
அப்பொழுது என்ன நடக்கும்?
When I pray God will hear me.
நான் ஜெபிக்கும்பொழுது தேவன் ஜெபத்துக்கு செவி கொடுப்பார்.
The glory of God will come to your house.
தேவ மகிமை உங்கள் குடும்பத்திலே வந்து இறங்கும்.
That's just one example I am taking.
இதை நான் ஒரே ஒரு உதாரணத்துக்காக எடுத்து பேசுகிறேன்.
There are many many things like this.
இதுபோல பல 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 காரியங்கள் காணப்படுகிறது.
If you understand God's laws,
தேவனுடைய விதிகளை நீங்கள் விளங்கிக் கொண்டால்,
and follow his principles,
அவருடைய கோட்பாடுகளை நீங்கள் பின்பற்றினால்,
you will find that the glory of God will come and fill your house.
தேவனுடைய மகிமையானது உங்கள் குடும்பத்தை வந்து நிரப்பும் என்பதை நீங்கள் காணுவீர்கள்.
Now I want to show you something else.
இன்னும் ஒன்றை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
Which is a principle in your home and in the church.
குடும்பத்திலே சபையிலே காணப்படுகிற ஒரு கோட்பாடு.
When you know we read about Jesus that he had a great zeal to build God's house.
தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கு இயேசுவுக்கு மிகுந்த வைராக்கியம் இருந்தது என்று நாம் பார்த்தோம்.
He has a great zeal to build your life.
உங்களுடைய வாழ்க்கையை அவர் கட்டுவதற்கு வைராக்கியம் கொண்டிருக்கிறார்.
Jesus has a great desire to build your family.
உங்களுடைய குடும்பத்தை கட்டுவதற்கு இயேசுக்கு மிகுந்த வைராக்கியம் உண்டு.
And therefore he tells you certain principles.
ஆகவே தான் அவர் சில விதிமுறைகளை கோட்பாடுகளை உங்களுக்கு சொல்கிறார்.
I want to show you one example of that.
அதிலே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
One day in Matthew chapter 16,
மத்தேயு 16 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒரு நாளிலே
Jesus told Peter,
இயேசு பேதுரை பார்த்து சொன்னார்,
I'm going to build my church.
நான் என் சபையை கட்டுவேன்.
and he told Peter, I'm going to use you.
நான் உன்னை பயன்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார்.
Matthew 16 verse 18.
மத்தேயு 16 அதிகாரம் 18 வசனம்.
I'm going to build my church.
நான் என் சபையை கட்டுவேன்.
And that church will be so strong hell will not be able to overcome it.
பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத அளவுக்கு அந்த சபையானது வலிமையாக இருக்கும்.
Now you apply that to your family.
இதை நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சபைக்கும் பொருத்தி பாருங்கள்.
Jesus says to you.
இயேசு உங்களுக்கு சொல்கிறார்.
I've got a great zeal.
எனக்கு மிகுந்த வீராக்கியம்
உண்டு.
தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கு.
And I want to build your life.
உங்களுடைய வாழ்க்கையை கட்ட விரும்புகிறேன்.
I want to build your family.
உங்களுடைய குடும்பத்தை கட்ட
விரும்புகிறேன். And I want to use you to build the church.
சபையை கட்டுவதற்கு உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன்.
That's great.
மிகவும் நல்லது.
I say, I'm so happy.
நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
The Lord wants to build my life.
ஆண்டவன் வாழ்க்கையை கட்ட விரும்புகிறார்.
He wants to build my family.
என் குடும்பத்தை கட்ட விரும்புகிறார்.
And he wants to use me to build the church.
சபையை கட்ட விரும்புகிறார்.
It's not only for me.
எனக்கு மட்டுமல்ல.
It's for you.
உங்களுக்கும் சரி.
I will build my church.
நான் என் சபையை கட்டுவேன்.
And when I build your family,
நான் உன் குடும்பத்தை கட்டும் பொழுது,
hell will not be able to overcome your family.
பாதாளம் உன்னுடைய குடும்பத்தை மேற்கொள்ளாது.
Hell will not be able to overpower your children.
பாதாளம் அல்லது பாதாளம் உன்னுடைய பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது.
Whether you got 2 children or 10 children, the devil will not get even one of them.
உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாலும் சரி 10 பிள்ளைகள் இருந்தாலும் சரி அதிலே ஒரு பிள்ளையை கூட பிசாசு எடுத்துக்கொள்ளாது.
You should not be happy even one of your children goes to the devil.
உங்களுடைய பிள்ளைகளிலே ஒருவர் தானே பிசாசினிடத்திலே போகிறார்கள். ஆகவே சந்தோஷமா இருக்கிறேன் என்று நீங்கள் ஒரு காலம் சொல்ல கூடாது.
All your children must belong to God.
உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் தேவனுக்கு சொந்தமானவர்களாய் வர
வேண்டும். The glory of God must be on your family, on your house.
கர்த்தருடைய மகிமையானது உங்களுடைய குடும்பத்தின் மீது உங்கள் வீட்டின் மீது வந்து தங்க வேண்டும்.
What did we see in the beginning?
ஆரம்பத்தில் நாம் என்ன பார்த்தோம்?
How did the glory of God come upon that Old Testament tabernacle?
பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய மகிமை எப்படி வந்து தங்கியது?
Moses did as the Lord commanded him.
மோசே தனக்கு கற்பித்தபடியெல்லாம்
செய்தார். As the Lord commanded him.
கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம்.
You do the same thing.
நீங்களும் அதையே செய்யுங்கள்.
As the Lord commanded.
கர்த்தர் கற்பித்தபடியே.
Everything.
ஒவ்வொரு காரியத்தையும்.
Your life. Your family.
குடும்பம்.
So I just showed you about how we must relate to our parents and to our husband and wife.
பெற்றோரிடத்திலும் கணவன் மனைவியிடத்திலும் எப்படி நாம் உறவு வைத்திருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் காண்பித்தேன்.
Now here,
இப்பொழுது
the Lord tells Peter.
தேவன் பேதுருவை பார்த்து சொல்றார். ஆண்டவர் பேதுருவை பார்த்து
சொல்றார். I will use you.
நான் உன்னை பயன்படுத்துவேன்.
And I will build my church.
என் சபையை கட்டுவேன்.
Now you say, you listen to that as if he's speaking to you.
இப்பொழுது உங்களிடத்திலேயே ஆண்டவர் பேசுவது போல நீங்கள் மனதிலே கற்பனை செய்து கேளுங்கள்.
Instead of Peter, you put your name.
பேதுருக்கு பதிலாக உங்களுடைய பெயரை போட்டுக் கொள்ளுங்கள்.
The Lord says, this is your name.
இதுதான் உடைய பெயர்.
And I will build my church.
என் சபையை நான் கட்டுவேன்.
And you'll also be a part of it.
நீயும் அதிலே ஒரு பகுதியாக இருப்பாய்.
And I will use you to build my church. Even a sister. God will use sisters also.
சகோதரிகளையும் தேவன் சபையை கட்டுவதற்கு பயன்படுத்த முடியும்.
And hell will not be able to overpower.
பாதாளம் அதை மேற்கொள்ளுவதில்லை.
Or your family.
அல்லது உங்கள் குடும்பம்.
And then the Lord says.
பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார்.
But I have to go to the cross first.
முதலாவதாக நான் சிலுவைக்கு செல்ல வேண்டும்.
Verse 21.
21ஆம் வசனம்.
In order to build this church,
இந்த சபையை கட்டுவதற்கு,
I have to suffer many things.
நான் பல பாடுகளை பட வேண்டும்.
I have to be killed.
நான் கொலை செய்யப்பட வேண்டும்.
I have to die and be raised again.
மூன்றாம் நாளிலே நான் எழுந்திருக்க வேண்டும்.
And Peter says, No, Lord, that will never happen to you.
இல்லை இல்லை, இது உமக்கு நேரிட கூடாது ஆண்டவரே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று கடிந்து கொள்ள
தொடங்கினார். Earlier when he said, I'll build my church through, he said, yes.
உன் மூலமாக என்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொல்லும்போது, ஆமாண்டவரே என்று சொன்னான்.
But when the Lord said, the way to build the church is, I have to go to the cross and die.
இந்த சபையை கட்டுவதற்கு ஒரே வழி நான் சிலுவைக்கு சென்று மரிக்க வேண்டும்
என்று சொன்னார். No.
போகவே கூடாது ஆண்டவரே, உமக்கு நேரிட கூடாது அப்படின்னு.
Never happen to you.
இது உமக்கு சம்பவிக்க கூடாது ஆண்டவரே.
Now see what the Lord turns and tells Peter.
இப்பொழுது ஆண்டவர் திரும்பி பேதுருவை பார்த்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். 23ஆம் வசனம்.
Get behind me Satan.
எனக்கு பின்னாக போ சாத்தானே.
You are a stumbling block to me.
நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய்.
Did you put your name in verse 18?
18ஆம் வசனத்துல உங்க பேதுருக்கு பதிலா உங்க பேரை நீங்க போட்டு வாசித்தீர்கள் அல்லவா?
You felt quite proud that the Lord is telling you I will use you to build my church.
உன்னை நான் பயன்படுத்த போறேன் சபையை கட்டுவதற்கு என்று சொன்னபொழுது உங்களுக்கு பெருமையாக இருந்ததா?
And he says to you also in verse 23.
23ஆம் வசனத்திலே அதே ஆண்டவர் உங்களிடத்திலே சொல்கிறார்.
Get behind me Satan.
எனக்கு பின்னாக போ சாத்தானே.
Can God speak like that to you?
இதுபோல தேவன் உங்களிடத்திலே பேச முடியுமா?
Yes, if you go wrong.
ஆம், நீங்கள் தவறாய் போகும் பொழுது.
Why?
ஏன்?
He says because your mind is always set on man's interests, not God's interests.
மனுஷருக்கு ஏற்றவைகளையே சிந்திக்கிறாய், அதிலே தான் உன் சிந்தனை இருக்கிறது. தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறதில்லை என்று சொல்கிறார்.
There we have a law.
அங்கே ஒரு பிரமாணம் நமக்கு இருக்கிறது.
If you want to build the church,
நீங்கள் சபையை கட்ட வேண்டுமானால்
your mind must not be on your interests but God's interests.
உங்களுடைய மனதானது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதிலே இருக்க கூடாது, தேவனுக்கு என்ன விருப்பமோ அதிலே இருக்க வேண்டும்.
If your mind is on your interests, Jesus will say, "Get behind me, Satan."
உங்களுடைய மனது உங்களுக்கு ஏற்றவிலேயே சிந்திக்குமானால் எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று ஆண்டவர் சொல்லிவிடுவார்.
Why did Jesus tell Peter to get behind me, Satan?
எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று ஏன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்ல வேண்டும்?
Because he said to Peter, "Your mind is on your own interests."
உன்னுடைய மனது உன்னுடைய விருப்பங்களிலேயே திளைத்திருக்கிறது என்று சொல்கிறார்.
You are not interested in God's interests.
தேவனுடைய காரியங்களில் உனக்கு விருப்பம் இல்லை.
You know this verse, zeal for your house has consumed me.
உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்கிற வசனம்.
That means Jesus said, "Father,
பிதாவே,
I'm so consumed by a desire to build your house.
உம்முடைய வீட்டை கட்டுவதற்குரிய ஆசையினாலே அவ்வளவா நான் ஆண்டவரே பட்சிக்கப்பட்டிருக்கிறேன்.
I have no interest of my own.
என்னுடைய சொந்த விருப்பங்கள் எனக்கு இல்லை ஆண்டவரே.
You go to God like that.
இதுபோல நீங்கள் தேவனிடத்திலே செல்லுங்கள்.
I will tell you,
நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
you will build the best family in the whole world.
இந்த முழு உலகத்திலே மிக சிறந்த குடும்பத்தை நீங்கள் கட்டுவீர்கள்.
I'm telling you.
நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
You say to God,
தேவனிடத்திலே சொல்லுங்கள்,
Lord,
ஆண்டவரே,
I have no interest of my own.
என்னுடைய சொந்த காரியங்களில் எனக்கு விருப்பம் இல்லை.
I don't want anything for myself.
எனக்கென்று ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே.
I only want your interest.
ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் மட்டுமே எனக்கு தேவை.
You young people,
வாலிபர்களே,
say that to God.
தேவனிடத்திலே சொல்லுங்கள்.
When I was 20 years old,
நான் 20 வயது வாலிபனாய் இருக்கும் பொழுது,
I became a Christian.
நான் ஒரு கிறிஸ்தவனாய் மாறினேன்.
19 and a half I became a Christian.
சரியான வயதை சொல்ல வேண்டுமானால் 19.5 வயதிலே நான் கிறிஸ்தவனாய் மாறினேன்.
And then I bought a Bible, my first Bible which I bought myself.
நானாக விலை கொடுத்து வாங்கிய முதல் வேதாகமம்.
I still have it with me.
இன்றும் அந்த வேதாகமம் இடத்தில் இருக்கிறது.
I bought it 47 years ago.
47 ஆண்டுகளுக்கு முன்பாக வாங்கிய வேதாகமம்.
And on the front page I wrote,
அந்த வேதாகமத்தின் முதல் பக்கத்திலே நான் எழுதியிருக்கிறேன்,
Lord,
ஆண்டவரே,
I want nothing for myself.
எனக்கு என்று ஒன்று வேண்டாம் ஆண்டவரே.
ஜீரோ,
பூஜ்யம்.
I don't want anything.
எதுவும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே.
I will not ask you for anything for myself.
எனக்கு என்று ஒன்றையும் ஆண்டவரே நான் கேட்க மாட்டேன்.
Because I don't want anything for myself.
எனக்கு என்று ஒன்று வேண்டாம் ஆண்டவரே.
Everything I want for your glory.
ஏதாவது வேண்டுமானால் உம்முடைய மகிமைக்காக மட்டுமே அதை நான் விரும்புவேன்.
You give me something for your glory.
ஆண்டவரே, நீர் எனக்கு ஏதாவது கொடுப்பீர் என்று சொன்னால் அது உமக்கு மகிமைக்காக.
I did not know then that was one of God's laws.
அந்த நாட்களிலே இது தேவனுடைய பிரமாணங்களிலே ஒன்று என்பதை அறியாதிருந்தேன்.
Now I know it.
இப்பொழுது எனக்கு அதை நான் அறிந்து கொள்கிறேன்.
From this verse.
அப்படியே இந்த வசனத்திலிருந்து அறிந்து கொண்டேன்.
Seek your own interests.
உங்களுக்குரியதையே நீங்கள் தேடுவீர்களானால்
I become like Satan.
நான் பிசாசை போல மாறிவிடுவேன்.
In God's work.
தேவனுடைய வேலையிலே சாத்தானாய் மாறிவிடுவேன்.
It doesn't look like that.
அதுபோல தெரியவில்லையே.
You know, in so many of our homes, so many churches, everybody, so many people are seeking their own.
நம்முடைய அநேக குடும்பங்களிலேயும் சரி, நம்முடைய அநேக சபைகளிலேயும் சரி, அநேக தனக்கானவிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்.
They want to become elders.
மூப்பராக வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
Seeking a name for themselves.
தங்களுக்கென்று ஒரு பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
Some people are seeking money for themselves.
சிலர் தங்களுக்கென்று பணத்தை ஊழியத்தின் பாதையிலே தேடுகிறார்கள்.
Some people are seeking honor.
சிலர் கணத்தை தேடுகிறார்கள்.
Some people want to get some position in the pulpit.
சிலருக்கு மேடையிலே ஒரு இடம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஸ்தானம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
All types of things they are seeking for themselves.
இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் தனக்கானதையே தேடிக்கொண்டிருக்கிறார்கள்.
According to this verse,
இந்த வசனத்தின்படி,
it doesn't matter which church you belong to.
நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல.
Even if it is Christian fellowship.
அது கிறிஸ்தவ ஐக்கியமா இருந்தாலும் சரி.
If you seek your own interest in that church.
அந்த சபையிலே உங்களுக்கானவிகளையே நீங்கள் தேடுவீர்களானால்,
what is the correct name for you?
உங்களுக்கு சரியான பெயர் கொடுக்க வேண்டுமானால் அது என்ன பெயர்?
Satan.
Satan.
It's not what I said. Don't get angry with me.
ஏன் இது கோபப்பட வேண்டாம், இது நான் சொல்லுவதல்ல.
It's what Jesus said.
இயேசு இதை சொன்னார்.
And Jesus said it to whom?
இயேசு யாருக்கு இதை சொன்னார்?
To his best apostle Peter.
தன்னுடைய மிக சிறந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு இதை சொன்னார்.
You are not, you and I are not better than Peter.
நீங்களும் நானும் பேதுருவை காட்டிலும் சிறந்தவர்களா
இல்லை? He gave up his job.
அவர் தன்னுடைய வேலையை விட்டு விட்டார்.
Gave up his family in order to follow Jesus.
இயேசுவை பின்பற்ற முடியாக தன்னுடைய குடும்பத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்பற்றினார்.
How many of us have done that?
நம்ம எத்தனை பேர் அப்படி செய்திருக்கிறோம்?
To such a person Jesus said, Satan.
அப்படிப்பட்டவனை பார்த்து சாத்தானே என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Why? For one reason.
ஏன்? ஒரே ஒரு காரணத்தின் முகாந்தரமாக.
You are seeking your own interest.
நீ உன்னுடையவைகளையே தேடிக்கொண்டிருக்கிறாய், உனக்கானவைகளையே தேடிக்கொண்டிருக்கிறாய்.
I just now said I'll build my church through you.
இப்பொழுதுதான் என் சபை உன் மூலமாய் கட்டுவேன் என்று சொன்னேன்.
I can't build it through you if you got your own interest.
உன்னை சொந்த விருப்பங்களை நீ சபையில தேடுவாய் என்று சொன்னால் நான் உன் மூலமாக சபையை கட்ட முடியாது.
So God may say to you, my dear daughter, my dear son, I will use you to build my church.
என் அருமையான மகளே, என் அருமையான மகனே, சபையை கட்டுவதற்கு உன்னை பயன்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லலாம்.
And then he sees that you are seeking your own interest.
அதற்கு பிறகு நீங்கள் உங்களுக்கானவிலே தேடுகிறதை ஆண்டவர் பார்க்கிறார்.
Then the Lord will say, ah, I can't use you.
உன்னை நான் பயன்படுத்த முடியாது என்று ஆண்டவர்
சொல்கிறார். You will only fulfill Satan's purpose.
நீ இப்பொழுது சாத்தானுடைய விருப்பங்களை தான் நிறைவேற்றிக் கொண்டிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
We say, Lord, what is there wrong in my seeking my own interest?
ஆண்டவரே, எனக்கு சொந்தமானதை நான் தேடுவதில் என்ன தவறு இருக்கிறது?
If I don't seek my interest, who will seek? My neighbor will not seek my interest.
என்னுடைய விருப்பங்களை நான் தேடாவிட்டால் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் தேட போகிறான்.
God says,
ஆண்டவர் சொல்கிறார்,
you seek his kingdom first and he will seek for your interest.
அவருடைய ராஜ்யத்தை முதலாவது நீ தேடுவாயானால் அவர் உன்னுடைய தேவைகளை தேடுவார்.
Isn't it better that God seeks your interest than you seek your own?
நீங்களாகவே உங்களுடைய தேவைகளை தேடுவதை காட்டிலும் உங்களுடைய தேவையை தேவன் தேடுவது மேன்மையானதல்லவா?
Do you know how you should build your family?
உங்கள் குடும்பத்தை நீங்கள் எப்படி கட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்?
Say, Lord,
ஆண்டவரே,
I don't seek my own interest.
என்னுடைய சொந்த விருப்பங்களை நான் தேடுவதில்லை.
I want your name to be glorified in my family.
என்னுடைய குடும்பத்தில் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே.
I want your interest always, every day your interest in my family.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலேயும் ஆண்டவரே, உம்முடைய விருப்பமே நிறைவேற்றப்பட வேண்டும்.
Then who will take it? Who will take care of your interests?
உங்களுடைய விருப்பங்களை யார் கவனித்துக் கொள்வார்?
God will take care of it.
தேவன் உங்கள் விருப்பங்களை கவனித்துக் கொள்வார்.
This is the way we are to do God's work on this earth.
இப்படி தான் நாம் இந்த பூமியிலே தேவனுடைய வேலையை செய்ய வேண்டும்.
And that's what the Lord taught Peter right at the beginning.
இதை தான் நாம் பேதுரு ஆரம்பத்தில் எழுதுகிறார் இந்த காரியத்தை.
No. The Lord taught Peter.
இதை தான் பேதுருவுக்கு ஆண்டவர் முதலாவது சொல்லி கொடுத்தார்.
It's one of the first laws for building the church.
சபையை கட்டுவதற்கு உள்ள முதல் பிரமாணம் இதுதான்.
You must not seek your own interests.
உனக்கு சொந்தமானவைகளை நீ தேடக்கூடாது.
Who are the best brothers and sisters in a church?
ஒரு சபையிலே சிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் யார்?
Not those who preach well.
நன்றாக பிரசங்கம் பண்ணுவர்கள் அல்ல.
Not those who know the Bible well.
வேதத்தை நன்றாக அறிந்தவர்கள் அல்ல.
Not those who can sing well.
நன்றாக பாடக்கூடியவர்கள் அல்ல.
Play instruments well.
நன்றாக இசை கருவிகளை வாசிக்கிறவர்கள் அல்ல.
The best brothers and sisters in the church are those who don't seek their own interests.
சபையில் உள்ள சிறந்த சகோதர சகோதரிகள் யார் என்று சொன்னால் தனக்கானவைகளை தன்னுடைய விருப்பமானவைகளை தேடாதவர்கள்.
What is your interest?
ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் என்ன இந்த காரியத்தில்?
Let your name be glorified.
ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்.
You know, in Matthew chapter 6,
மத்தேயு 6 அதிகாரம்,
Jesus told his disciples,
இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்கிறார்,
from now on,
இப்பொழுதிலிருந்து,
don't pray like those Old Testament people prayed.
பழைய ஏற்பாட்டு மக்கள் ஜெபிக்கிறது போல நீங்கள் ஜெபம் பண்ண
வேண்டாம்.
இல்லை இல்லை.
Oh, they prayed, oh God, great and terrible God, greatly to be feared and things like that.
பயப்படத்தக்க ஒரே பயங்கரமான தேவனே என்றெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஜெபித்தார்.
Don't pray like that.
நீங்கள் அப்படி ஜெபிக்க வேண்டாம்.
He said in Matthew 6.
மத்தேயு 6 அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
When you pray, pray like this.
ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது இப்படி ஜெபியுங்கள்.
Our Father who art in heaven.
பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, தகப்பனே.
Whenever you pray.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ.
You must pray. My heavenly Father.
என் பரலோக பிதாவே என்று ஜெபிக்க வேண்டும்.
Just like you talk to your earthly daddy.
நீங்கள் பூமியிலே உங்க அப்பா விடத்திலே பேசுவது போல.
Heavenly Father.
அப்பா.
And what must I ask my heavenly Father?
என் பரலோக பிதாவினிடத்திலே நான் என்ன கேட்க வேண்டும்?
Listen to this. He is teaching us to pray.
இங்கே அவர் நமக்கு ஜெபிக்க முடியாய் கற்றுக் கொடுக்கிறார்.
Father.
பிதாவே.
I want nothing for myself first.
முதலாவது ஆண்டவரே, எனக்கென்று ஒன்றும் வேண்டாம்.
Your name.
உம்முடைய நாமம்.
Your kingdom.
உம்முடைய ராஜ்யம்.
Your will.
முடிசித்தம்.
Jesus said, pray like this.
எப்படி ஜெபிங்கள் என்று இயேசு சொன்னார்.
That means always in my prayer.
எல்லா நேரங்களிலேயும் என்னுடைய ஜெபத்திலே.
My first burden.
என்னுடைய முதலாவது பாரம்.
Lord.
ஆண்டவரே.
Let your name be glorified.
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும்.
If God's name is not glorified in your home,
உன்னுடைய குடும்பத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படவில்லை என்றால்,
for example, supposing your children are behaving badly.
உதாரணமாக உங்களுடைய பிள்ளைகள் மோசமாய் நடந்து கொள்கிறார்கள்.
That means they are living in sin.
அதாவது அவர்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
What is your first concern?
உங்கள் முதல் கரிசனை என்ன?
Oh, what will people in the church say about me?
சபையில் இருக்கவங்க என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க என்று உங்கள் கரிசனை இருக்கிறதா?
Forget it.
அதை மறந்து விடுங்கள்.
Lord, your name is dishonored by the way my children are living.
ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் வாழுகிற விதத்தினாலே உம்முடைய நாமம் துஷிக்கப்படுகிறதே.
Never mind what people in the church say, that is not important.
சபையில் இருக்கிற என்ன சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து கவலைப்பட வேண்டாம், அது முக்கியமானதல்ல.
Your name is dishonored.
ஆண்டவரே, உம்முடைய நாமம் துஷிக்கப்படுகிறதே.
Supposing you are fighting with your wife at home.
வீட்டிலே உங்கள் மனைவியோடு கூட நீங்கள் சண்டை போடுகிறீர்கள்.
What is your first concern?
முதல் கரிசனை என்ன?
Does anybody in the church know about this?
சபையில் யாராச்சும் தெரிஞ்சிருச்சா?
Did anybody come to the door and hear us quiet fighting?
கதவுல காது வச்சு யாராச்சும் கேட்டுட்டாங்களா சத்தம் போடுறத?
Unimportant.
அது முக்கியமல்ல.
The devil is watching you all the time.
பிசாசு எல்லா நேரங்களிலே உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான்.
And the devil is turning to God.
பிசாசு தேவனிடத்தில் சொல்லுகிறான்.
God, this is supposed to be your elder in your church.
உங்கள் சபையில் இவர்தான் உங்கள் மூப்பர் ஆண்டவரே என்று சொல்லுகிறான்.
Look at the way he is talking to his wife.
மனைவியிடத்தில் பேசுகிற விதத்தை பாருங்க.
Your elder.
உங்களுடைய மூப்பர்.
That is what the devil is saying to God.
பிதான் பிசாசு ஆண்டவர் தேவனிடத்தில்
சொல்லுகிறார். And this other person.
இன்னொரு ஆளை பாருங்க.
He's supposed to be your daughter.
உங்களுடைய மகளா இருக்க வேண்டியவள்.
Look at the way she talks to her husband.
அவள் தன்னுடைய கணவனிடத்தில் பேசுகிற விதத்தை பாருங்க.
That's what the devil tells God.
இதைத்தான் பிசாசு தேவனிடத்தில் சொல்லுகிறான்.
What? These are the people you call your children, God.
இவர்களெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் என்று தேவனே நீர் அழைக்கிறீரா?
That is what should worry you more.
இதுதான் உங்களை அதிகமாக கவலைப்படுத்தும். கவலைக்குள்ளாய் கொண்டவர்.
Not did anybody come from the church and hear us fighting.
நாங்க யாராச்சும் சபையில் இருக்கவங்க வந்து நாங்க சண்டை போடும்போது வந்து விட்டாரலா என்றெல்லாம் அது உங்களுக்கு
கவலைப்படாதீங்க.
அது முக்கியமல்ல.
Let them think what they like.
அவர் என்ன வேண்டுமானாலும் எண்ணிக்கொள்ளட்டும்.
The devil is watching you and see what he is accusing you to God about.
பிசாசு உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறான். தேவனிடத்தில் உங்களை பற்றி குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறான்.
What can God reply to the devil when he says that?
இப்படி பிசாசு சொல்லும் பொழுது தேவன் பிசாசு என்ன மாறுத்தரம் சொல்ல முடியும்?
When you do something wrong in your office,
உங்க அலுவலகத்தில் நீங்கள் ஒரு தவறை செய்கிறீர்கள்.
You sign a false statement to make some money.
பணம் சம்பாதிப்பதற்கென்று பொய்யான வாசகத்தில் கையெழுத்து போடுகிறீர்கள்.
Nobody in the church knows it.
சபையில் யாருக்குமே அது தெரியாது.
But the devil sees it.
ஆனால் பிசாசு அதை பார்க்கிறான்.
God says, God, do you see what that chap is doing?
தேவனே அந்த ஆள் என்ன செய்தான் என்று பார்த்தீரா?
He is supposed to be your child.
உங்களுடைய பிள்ளையா இருக்க வேண்டியவன்.
Look at him signing that just to make some money.
கொஞ்சம் பணம் சம்பாதிப்பதற்கு பொய் சொல்லி கையெழுத்து போடுறான். அதை பாரும்.
What does God say?
தேவன் என்ன சொல்வார்?
Oh, what a shame.
எவ்வளவு வெட்கம்.
I mean, supposing your child behaves badly and is taken to some police station.
உங்களுடைய மகன் மகள் உங்களுடைய பிள்ளை மோசமாக நடந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டால்
and you have to go as a father.
தாப்புனா இருக்கிற நீங்கள் போலீஸ்க்கு ஸ்டேஷனுக்கு போக வேண்டும்.
Won't you hang your head in shame there?
உங்களுடைய தலையை வெட்கத்திலே கீழே போட மாட்டீங்களா?
Supposing your daughter goes and commits adultery with somebody.
உங்களுடைய மகள் யாரோடதுலோ போய் விபச்சாரத்திலே விழுகிறாள்.
Won't you hang your head in shame?
உங்களுடைய தலையை வெட்கத்திலே தொங்க போட மாட்டீங்களா?
God is also ashamed when he hears the accusations against some of his children.
தேவனும் கூட தம்முடைய பிள்ளைகளை குறித்ததான குற்றச்சாட்டை பிசாசின் மூலமாக கேள்விப்படும் பொழுது அவர் துக்கப்படுகிறார். வெட்கத்திலே தலை குனிகிறார்.
Let's make a difference now in our churches.
நம்முடைய சபைகளிலே ஒரு பெரிய வித்தியாசத்தை இன்றிலிருந்தாவது நாம் உண்டு பண்ணுவோம்.
You must say, Lord, in 2007,
ஆண்டவரே, இந்த 2007 வருஷத்திலே
I will not seek my own interest.
என்னுடைய சொந்த விருப்பத்தை நான் தேட மாட்டேன்.
Your name.
உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்.
Your name must be kept holy in my house.
என்னுடைய குடும்பத்திலே உம்முடைய நாமம் பரிசுத்தமாகட்டும்.
I don't care what I suffer.
எனக்கு எவ்வளவு பாடுபட்டாலும் பரவாயில்லை.
I don't care if I'm insulted.
நான் நிந்திக்கப்பட்டாலும் பரவாயில்லை.
Even if my wife insults me.
என் மனைவி என்னை நிந்தித்தாலும் சரி.
I'll keep quiet.
நான் அமைதியாக இருப்பேன்.
Your name must be glorified.
உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும்.
The devil must not say anything to you because of me.
ஆண்டவரே, என் நிமித்தமாய் பிசாசு உம்மிடத்தில் வந்து புகார் செய்ய கூடாது.
Lord, never never never.
ஒரு காலம் செய்ய கூடாது.
Help me never to dishonor your name.
ஒரு காலம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு கனவீனத்தை கொண்டு வர வேண்டாம்.
That was Jesus' attitude.
இதுதான் இயேசுவுடைய மனப்பான்மை.
I would rather die than dishonor my father's name.
என்னுடைய தகப்பனுடைய நாமத்திற்கு கனவீனத்தை கொண்டு வருவதை காட்டிலும் நான் மரித்து விடுவது நல்லது.
That is what it means. The zeal for his house consumed him.
அவருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியமனை பட்சித்தது என்று சொல்லுகிறது பொருள்
இதுதான்.
அதே ஆவியை நமக்கும் அவர் கொடுக்கிறார்.
Lord, I want your name to be honored in my house.
ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்.
I don't want to seek my own interests.
ஆண்டவரே, என்னுடைய சொந்த விருப்பங்களை நான் தேடக்கூடாது.
I want to seek God's interests.
நான் தேவனுடைய விருப்பங்களை தேட
வேண்டும். God's interest means God's name, not my name.
தேவனுடைய விருப்பம் என்றால் என்ன? தேவனுடைய நாமமே மகிமைப்பட வேண்டும். என்னுடைய நாமம் அல்ல.
Never mind if my will is not fulfilled in the house, let God's will be fulfilled.
குடும்பத்திலே என்னுடைய சித்தம் நிறைவேற்றப்படவிட்டாலும் பரவாயில்லை, தேவ சித்தம் மட்டும் நிறைவேற்றப்படட்டும்.
I want to ask you.
உங்களை நான் கேட்கிறேன்.
How many people will God find in this crowd like that?
இது போல இந்த கூட்டத்தில் எத்தனை பேரை தேவன் பார்க்க போகிறார்?
What are we, 1,300-1,400 people?
இங்கே நாம் 1,000 1,200-1,400 பேர் இருக்கலாம்.
Will God find even 100 people like that?
இது போல குறைந்தபட்சம் ஒரு 100 பேராவது தேவன் இங்கே பார்க்க முடியுமா?
25 people?
25 பேராவது?
Who will say from today
indilirundu
I will never seek my own interests.
நான் ஒரு காலம் என்னுடைய விருப்பத்தை தேட மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறேன்.
Nothing for myself.
எனக்கு என்று ஒன்றையும் தேட மாட்டேன் ஆண்டவரே.
Anybody insults me, does anything, I will die.
யாராவது என்னை நிந்தித்தால், என்னை துன்பப்படுத்தினால் ஆண்டவரே, நான் அதற்கு மரித்து விடுவேன்.
I want your name to be glorified, that's all.
உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுத்தப்பட
வேண்டும். Lord, if your name is glorified,
ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுமானால்,
I don't care what people think of my name.
என்னுடைய பெயரை குறித்து ஜனங்கள் என்ன நினைக்கிறார் என்பதை குறித்து நான் அக்கறை பட மாட்டேன்.
If God can find 25 people like that in Tamil Nadu, he can shake this state.
இந்த தமிழ்நாட்டில் 25 பேரை இப்படி தேவன் பார்த்து விட்டால் இந்த மாநிலத்தையே தேவன் அசைக்க முடியும்.
Brothers and sisters,
சகோதர சகோதரிகள்,
he will build your family.
உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டுவீர்கள்.
He will build your church.
அவர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் சபையை கட்டுவார்.
If you are like that,
நீங்கள் இப்படி இருப்பீர்களானால்,
God can use you like he used Peter.
பேதுருவை பயன்படுத்தினது போல தேவன் உங்களை பயன்படுத்த முடியும்.
So we must be willing to receive a rebuke from God.
ஆகவே நாம் தேவனிடத்திலிருந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும்.
When the Lord told Peter, Satan, get away.
பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்ன பொழுது,
He didn't get offended.
அவன் இடரல் அடையவில்லை.
He humbled himself.
தன்னை தாழ்த்தினான்.
Thank you for that rebuke.
அந்த கடிந்து கொள்ளுதலுக்காக நன்றி.
Can you get a rebuke from God today?
இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து கடிந்து கொள்வாரா?
Or do you get offended if somebody corrects you?
அல்லது யாராவது உங்களை கடிந்து கொண்டால் நீங்கள் மனத்தாங்கள் அடைந்து இடரல் அடைந்து விடுவீர்களா?
You can humble yourself.
நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது,
say Lord, I need that rebuke.
ஆண்டவரே, இந்த கடிந்து கொள்ளுதல் எனக்கு தேவை.
Because I am seeking my own interests.
ஏனென்றால் நான் எனக்கு சொந்தமான விளை தேடிக் கொண்டிருக்கிறேன்.
I see that is satanic.
அது சாத்தானுக்கு சொந்தமானது. இப்பொழுதிலிருந்து ஆண்டவரே,
I want the glory of your name.
உம்முடைய நாமத்தையே நான் மகிமைப்படுத்த வேண்டும்.
Your will to be done.
உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும்.
I want your church to be built.
உம்முடைய சபை கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே.
Amen.
Amen.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
help us to live the way you want us to live.
ஆண்டவரே, நாங்கள் எந்த விதத்திலே வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர்கள் அது போல வாழ எங்களுக்கு உதவி செய்யும்.
Give us grace to honor you.
உம்மை கனப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும்.
Glorify you.
உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும்.
Pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.